الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله ونصلي ونسلم على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تتخذوا ايمانكم دخلا بينكم فتزل قدم بعد ثبوتها فتذوقوا السوء بما صددتم عن سبيل الله ولكم عذاب عظيم صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த படைப்புகளை எல்லாம் படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் தங்களுடைய கால நேரங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் செலவு செய்தார்களோ, தியாகம் செய்தார்களோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாக எங்களை இந்த உலகத்திலே படைத்து இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான பொறுப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த பொறுப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவான பெயர் தான் அமானத் என்பதாக இருக்கிறது. நாங்கள் எந்த எந்த பொறுப்புகளை எல்லாம் இந்த உலகத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றானோ அந்த பொறுப்புகள் எல்லாவற்றுக்குமான ஒரு பொதுவான பெயர் தான் அமானிதம் என்பதாகும். அமானத் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான், நீங்கள் அந்த அமானிதங்கள் எல்லாவற்றையும், அந்த அமானிதங்களை யாரெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்களோ, யாருக்கு அந்த அமானிதங்கள் சொந்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய கட்டளை நாங்கள் அந்த அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகும். அமானத்துக்களை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு தான் தந்திருக்கிறான். காரணம், அவர்களுக்கு புத்தி இருக்கிறது, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆற்றல்களை திறமைகளை கொடுத்திருக்கிறான். அவர்கள் நாளை மறுமையிலே ஜவாபு சொல்வதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்கள். எனவே மரத்துக்கோ அல்லது கல்லுக்கோ அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. வானங்கள் பூமியிடத்திலே அல்லாஹு தஆலா இந்த அமானிதங்களை எல்லாம் எடுத்து காட்டினான். இன்னா அரதுனல் அமானத்து அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிக்கு இந்த பொறுப்புகளை எல்லாம் நான் எடுத்து காட்டினேன், இவற்றை செய்ய முடியுமா என்று கேட்டேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அவை மறுத்து விட்டன, பயந்து விட்டன, ஆனால் மனிதன் தான் இந்த பொறுப்புகளை அமானத்துக்களை சுமந்து கொண்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் பூமியிலே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பொறுப்போடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல, விளையாட்டு அல்ல, ஒரு கேலி கூத்து அல்ல. இந்த வாழ்க்கையிலே இடம்பெறக்கூடிய ஒரு சின்ன பெரிய காரியத்தையும் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரணைக்காக கொண்டு வர இருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் குர்ஆனிலே அமானத் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே, அந்த அமானிதம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமானிதம் என்று சொன்னால் எவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் எங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்களோ அந்த பொறுப்புகளுக்குத்தான் அமானிதங்கள் என்று சொல்லப்படும். ஒரு மனிதன் எங்களை நம்பி ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான், அந்த பொறுப்பை நாங்கள் சீரும் சிறப்புமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்றால் அவன் தந்திருக்கின்ற அந்த பொறுப்புக்கு அமானிதம் என்பது பொருளாக இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே இருக்கின்ற சிலருக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவர்களுக்கு அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து சயின்ஸ் ஸ்ட்ரீமிலே படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு அனுப்பி அவர்கள் அங்கிருந்து வெளியே வருகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமானிதம். மற்றவர்களுக்கு வழங்கப்படாத ஒரு திறமை, ஒரு ஸ்கில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவற்றை வைத்து அவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. அந்த மருத்துவ அறிவை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து அந்த அறிவை சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவர்கள் எந்த அளவு தூரம் பயன்படுத்துகிறார்கள் என்று நாளை மறுமையிலே கேள்வி கேட்பான். அது அவரை பொறுத்தவரையில் இருக்கின்ற அமானிதமாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பட்டத்தையும் பதவியையும் அந்தஸ்தையும் அவர் எந்த அளவு தூரம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தினார், அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து அதனை பயன்படுத்தி இருக்கிறார் என்று நாளை மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான். எனவே அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பம், அந்த அறிவு ஒரு அமானிதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வழக்கறிஞர், ஒரு லாயர் இருக்கிறார், அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பம், லா காலேஜுக்கு அவர் என்டர் ஆகி அங்கிருந்து வெளியே வருகிறார், நல்ல பேச்சாற்றல் உள்ளவராக இருக்கிறார், அவர் வாதிக்கும் திறமை கொண்டவராக இருக்கிறார். இந்த ஆற்றலை அல்லாஹு தஆலா ஏன் கொடுத்தான்? அவர் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டியா, அல்லது பொய்யான வழக்குகளிலே பேசி தன்னுடைய வயிற்றை நிறைத்துக் கொள்வதற்காக வேண்டியா? இல்லை, அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்திருப்பது இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்காக. யாரெல்லாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உருவாக்குவதற்காக, யாரெல்லாம் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு பலஹீனர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா அந்த அறிவை அவருக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை அவர் பயன்படுத்தி அவர் பொய் சொல்வதற்கும் அநியாயக்காரர்களை பாதுகாப்பதற்கும் அவர் பயன்படுத்தினால் நிச்சயமாக அவர் ஒரு நம்பிக்கை நாணயமானவர் அல்ல, அவர் ஒரு பெரிய துரோகியாக கணிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு பள்ளிவாயிலினுடைய ட்ரஸ்டியை எடுத்துக்கொண்டால் அவரிடத்திலே அந்த பிரதேசத்தில் அந்த மஹல்லாவில் இருக்கின்ற சிறிய பெரிய அனைவர் சம்பந்தமாகவும் விசாரிக்கப்படும். அவர்களுடைய மார்க்க அறிவை அவர் எந்த அளவு தூரம் வளர்த்திருக்கிறார், அவர்களுக்கு மத்தியிலே நன்மையை பரப்புவதற்கும் தீமையை ஒழிப்பதற்கும் அந்த மக்களுக்கு மத்தியிலே சாந்தியை சமாதானத்தை உருவாக்குவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையை வளர்ப்பதற்கும் அவர் எந்த அளவு தூரம் தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பதவியையும் பட்டத்தையும் பயன்படுத்தினார் என்று நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கிறான். எனவே பட்டங்களும் பதவிகளும் எமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களும் அதனை வைத்து சந்தோஷப்படுவதற்கு எதுவும் இல்லை. அது அதிகரிக்க அதிகரிக்க ஒரு மனிதனுடைய கேள்வி கணக்கு அதிகமானது என்ற உணர்வு அவனுக்கு வர வேண்டும். சாதாரணமான ஒரு பதவியில் இருப்பவருக்கும் உயர் பதவியில் இருப்பவருக்கும் இடையிலான வித்தியாசம் அந்த இரண்டு பேருடைய கேள்வி கணக்கும் வித்தியாசமாக இருக்கும். பூமியில் படுக்கின்ற ஒருவன் விசாரிக்கப்படுவது அவன் மிகவும் கவலை இல்லாமல் படுப்பான். காரணம், அவன் எந்த பக்கத்துக்கு திரும்பினாலும் கீழே விழுந்து விடுவான் என்ற கவலை அவனுக்கு கிடையாது. ஆனால் ஒரு கட்டிலே படுக்கின்றவன், ஒரு உயரமான இடத்தில் இருப்பவன் தனக்கு பக்கத்திலே தலையணைகளையும் மற்றமுண்டான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டுதான் தூங்க வேண்டும். காரணம், அவன் கீழே விழுந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனால். எனவே பூமியில் படுப்பவனிடத்திலே இருக்கின்ற அந்த கரிசனையை விடவும் மேலே படுப்பவனுடைய கரிசனை அதிகமாக இருக்க வேண்டும். மிகவும் உயரமாக ஒரு இடத்திலே ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அந்தஸ்தையும் பதவியையும் பொறுப்பையும் கொடுக்க கொடுக்க அவனிடத்திலே கேள்விகளுக்கு அதிகமாக இருக்கும். சாதாரணமான மக்கள் அவசரமாக சுவர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொறுப்புகளை அதிகமாக சுமந்திருப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே கணக்குகளை காட்டிவிட்டுத்தான் அந்த சுவர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பெறுவார்கள் என்பதை நானும் நீங்களும் மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் அனைத்தும் அமானிதங்கள். அந்த அமானிதங்களை நாங்கள் சீரும் சிறப்பமாக நிறைவேற்றாத போது அது ஒரு பயங்கரமான குற்றமாக ஒரு துரோகமாக கணிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த நம்பிக்கை நாணயம், ட்ரஸ்ட் வர்த்தினஸ் என்று நாங்கள் சொல்வோம், லாயலிட்டி என்று நாங்கள் சொல்வோம், ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று நாங்கள் சொல்லலாம், நம்பிக்கை நாணயமாக நடப்பது, விசுவாசமாக நடப்பது, தன்னை நம்பி யாராவது ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அந்த பொறுப்பை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றுவது ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையான ஒரு பண்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனுல்லாஹ வ தகூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு துரோகம் செய்ய வேண்டாம். உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளுக்கு நீங்கள் தெரிந்து கொண்டே நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை மீண்டும் நாங்கள் பார்ப்போம். ஒரு வைத்தியருக்கு முன்னால் ஒரு நோயாளி சென்று அமர்ந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தன்னுடைய நோயை அவர் முறைப்படுகிறார். எனக்கு இந்த நோய்கள் எல்லாம் இருக்கின்றன, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று அவருக்கு முன்னால் அமர்ந்து தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த வைத்தியர் மிக கவனமாக செவிமடுக்க வேண்டும். அந்த நோயை உயர்ந்த பட்சம் கண்டுபிடிப்பதற்கு தனது அறிவை அவர் பயன்படுத்த வேண்டும். தான் மருத்துவ கல்லூரியிலே கற்ற அந்த அறிவை பயன்படுத்தி அந்த வைத்திய சிகிச்சையை அவர் உயர்ந்த பட்சமாக செய்ய வேண்டும். அல்லாஹ்தான் குணத்தை கொடுப்பவனாக இருந்தாலும் கூட அப்படி இல்லாமல் அவர் தன்னை நம்பி வந்த அந்த நோயாளியை அசட்டை செய்வாராக இருந்தால், அவரிடமிருந்து எடுக்க வேண்டிய அளவை விடவும் அதிகமாக பணத்தை எடுத்துக் கொள்வாராக இருந்தால், அவருக்கு மோசமான ஒரு மருந்தை ஏதோ ஒரு தனிப்பட்ட குரோதத்திற்காக வேண்டி அவர் சிபார்த்து செய்வாராக இருந்தால், நிச்சயமாக அவருடைய துரோகம் பயங்கரமான ஒரு துரோகமாக இருக்கிறது. அது சாதாரண துரோகம் அல்ல. தன்னை நம்பி வந்த நோயாளியினுடைய நம்பிக்கையிலே அவர் மண்ணை வாரி போடுகிறார், அவரை ஏமாற்றுகிறார். தான் ஏமாற்றப்பட்டது என்று ஒரு நோயாளி தெரிகின்ற பொழுது அவருக்கு எவ்வளவு பெரிய கவலை வரும் என்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு பாடசாலையினுடைய அதிபர், அந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள், ஆசிரியைகள் இவர்களை நம்பித்தான் அந்த பாடசாலையிலே பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பெற்றார் சேர்க்கிறார்கள். அவர்களுடைய அமானிதத்திலே அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். எங்களுக்கு கற்பிக்க தெரியாது, நாங்கள் பாமரர்கள், எங்களிடத்திலே வசதி வாய்ப்புகள் கிடையாது, நீங்கள் தான் பட்டம் பெற்றவர்கள், நீங்கள் தான் பல்கலைக்கழகத்திலே வெளியேறியவர்கள், உங்களுக்கு தான் ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, எனவே எனது பிள்ளையை உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். 13 வருடங்கள் கழிந்ததற்கு பின்னால் என்னுடைய பிள்ளை அறிவுள்ளவனாக, பண்பாடுள்ளவனாக, நல்லதொரு பிரஜையாக, நல்லதொரு முஸ்லீமாக வெளிவர வேண்டும் இந்த பாடசாலையிலே என்ற நம்பிக்கையில் தான் அந்த அதிபரிடத்திலும் அந்த ஆசிரியர்களிடத்திலும் ஆசிரியைகளிடத்திலும் அந்த நம்பிக்கை நாணயத்தோடு அந்த பிள்ளை ஒப்படைக்கப்படுகிறது. அந்த பிள்ளை டிராப் அவுட் ஆகுமாக இருந்தால், அந்த பிள்ளை தன்னுடைய ஆளுமையையும் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக் கொள்வதற்கான சூழலை அந்த ஆசிரியர்களும் அந்த அதிபர்களும் அந்த பாடசாலையில் உருவாக்கவில்லை என்றால், நிச்சயமாக அவர்கள் தங்கள் சுமந்திருக்கின்ற அமானிதத்துக்கு துரோகம் செய்தவர்கள். அவர்களை உலகம் கண்டிக்கும் என்பது ஒரு புறம் இருக்க, நாளை மறுமையிலே இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காக, எடுத்த சம்பளத்துக்கு உரிய முறையில் வேலை செய்யவில்லை என்ற காரணத்திற்காக நாளை மறுமையிலே அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துரோகம் செய்வது என்பது, காலை வாரிவிடுவது என்பது, கொடுத்த வாக்குறுதியை மீறுவது என்பது ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடாத பண்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் ஹதீஸின் மூலமாக சொல்லுகிறார்கள். யுத்பாவுல் முஃமினு அலல் கிலால் குல்லஹா இல்லல் கியானத் வல் கிதப். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனிடத்திலே வித்தியாசமான பல குணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இயல்பாகவே பிறப்பிலேயே அப்படியான வாய்ப்புகள் அவனிடத்திலே இருக்கலாம், ஆனால் இரண்டு பண்புகள் அவனிடத்திலே இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுதான் துரோகம் செய்வது, ஏமாற்றுவது, பொய் சொல்வது என்ற அந்த பண்பு அவனிடத்திலே இருக்கவே மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே அவர்கள் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஹுத்துபாவை ஆரம்பித்தாலும் அந்த ஹுத்துபாவிலே பின்வருமாறு சொல்லாமல் தன்னுடைய ஹுத்துபாவை அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். மா ஹத்தபனா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா கால லா ஈமான லிமன் லா அமானத லஹு. அவர்கள் சொல்லுவார்கள், யாரிடத்திலே அமானிதம் என்ற பண்பில்லையோ, எந்த மனிதனிடத்திலே நம்பிக்கை துரோகம் செய்கின்ற பண்பு இருக்கிறதோ, அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு ஈமானே கிடையாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை நம்பிக்கை நாணயம் என்ற பண்பை விட்டு பிரித்து பார்க்கவே முடியாது. அவன் நம்பினால் அந்த நம்பிக்கையை பூரணமாக காப்பாற்றுவான். அவன் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை அப்படியே அவன் பேணுவான். மேலும் அவர்கள் சொன்னார்கள், லா தீன லிமன் லா அஹ்தாலஹு, யார் உடன்படிக்கையை பாதுகாக்கவில்லையோ, அவனுடைய அந்த அக்கோர்டை அவன் பாதுகாக்கவில்லையோ, அந்த அக்ரிமெண்டை அவன் பாதுகாக்கவில்லையோ, அவனுக்கு தீனே கிடையாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்ல வேண்டி இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். இன்றைய உலகத்தில் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை கோலங்கள் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். நாம் முஸ்லீம்கள் என்று எமக்கு மார்தட்டி கொள்கின்றோம், முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே, எமது குடும்ப வாழ்க்கையிலே, எமது சமூக உறவுகளிலே நாம் எவ்வளவு தூரம் இந்த நம்பிக்கையையும் நாணயத்தையும் பேணிக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு முஸ்லிம் என்றால் அவன் ஒரு பொழுதும் வாக்குறுதி மீறமாட்டான். அவன் கொடுக்கின்ற வாக்குறுதியை ஒரு நாளும் அவன் மீறமாட்டான். அவன் எப்போதுதான் எதனைத்தான் பேசினாலும் அந்த பேச்சிலே 100% கவனமாக இருப்பான். அவன் கீறுகின்ற கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். அவன் தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய உயிர் போனாலும் அந்த வாக்குறுதியை அவன் காப்பாற்றுவான். அவன் தான் முஸ்லிம், அவனுக்குத்தான் மூமின் என்று பெயர். யாருக்கு அந்த பண்பில்லையோ அந்த மனிதன் ஈமான் இல்லாதவன், அந்த மனிதனத்திலே தீன் கிடையாது என்பது என்னுடைய கருத்து அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்தாக இருக்கிறது. இந்த விஷயத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கிறோம்? நாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற ஒரு செக், ஒரு காசோலையிலே ஒரு குறிப்பிட்ட தினத்தை எழுதி நாங்கள் கொடுக்கிறோம். கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களை நம்பித்தான் அந்த செக் அவனிடமிருந்து பெறப்படுகிறது என்றால், அந்த தினத்திலே எங்களுடைய வங்கியிலே நாங்கள் பணத்தை போடவில்லை என்றால், நாங்கள் ஈமானுடைய ஒரு பெரிய கோளாறு எங்களிடத்திலே இருக்கிறது என்பது அர்த்தமாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளவுதான் மார்தட்டி கொண்டாலும், நாங்கள் பெரிய மூமின்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட, ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான பண்பு எங்களிடத்திலே இல்லாத போது நாங்கள் மிகப்பெரிய துரோகிகளாக கருதப்படுவோம். லா ஈமான லிமன் லா அமானத்தலஹு, யாரிடத்திலே அமானிதம் என்ற பண்பில்லையோ அவனுக்கு ஈமான் கிடையவே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுடைய ஈமானை அது பாதிக்கிறது, ஒரு மனிதனுடைய தீனை அது பாதிக்கிறது என்ற அந்த அடிப்படையான உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மாமின் அபதின் யஸ்தர்இஹில்லாஹு ரஅயத்தன், எந்த ஒரு மனிதன் ஒரு பொறுப்பை எடுத்து அந்த பொறுப்பை மிகச் சரியாக நிறைவேற்றாமல் அந்த பொறுப்புக்கு துரோகம் செய்தவனாக இந்த உலகத்திலிருந்து மௌத்தாகுவானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்குவான் என்று சொன்னார். சுவர்க்கம் அவனுக்கு ஹராம், அவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று சொல்லவில்லை, சுவர்க்கத்திலே அவன் நுழைய மாட்டான் என்று சொல்லவில்லை, அவன் சுவர்க்கத்தை நினைத்து பார்க்கவும் முடியாது. ஒரு நாட்டினுடைய தலைவர், ஒரு அமைச்சர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கல்லூரியினுடைய ஒரு பணிப்பாளர், ஒரு மதரசாவினுடைய ஒரு அதிபர், ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு டிரெக்டர், ஒரு பள்ளிவாயிலினுடைய ஒரு நிர்வாகி, இப்படியாக சின்ன சின்ன பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தந்து வைத்திருப்பது குரங்கின் கையில் கிடைத்த பூமாலை போன்று பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த மனிதனுடைய பொறுப்புணர்ச்சி அதிகரிக்க வேண்டும், அக்கவுண்டபிலிட்டி அதிகரிக்க வேண்டும். நான் சோதிப்பதற்காக வேண்டி பொறுப்புகள் தரப்பட்டவன், என்னிடத்தில் தரப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சதமும் நாளை மறுமையிலே கணக்குக்காக வரும் என்ற அந்த உணர்வோடு அவன் செயல்பட வேண்டியிருக்கிறது. அந்த ஹதீஸை மீண்டும் ஞாபகப்படுத்துவோம், எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றாமல் தன்னை நம்பியவர்களை ஏமாற்றிய நிலையிலே அவன் மௌத்தாகுவானாக இருந்தால் அவனுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். லிகுல்லி காதிரின் லிவா, ஒவ்வொரு ஏமாற்றுக்காரனுக்கு பக்கத்திலும் துரோகிக்கு பக்கத்திலும் ஒரு கொடி நாட்டப்படும். அவன் உலகத்திலே எந்த அளவு தூரம் துரோகம் செய்தானோ அந்த அளவுக்கு அவனுடைய கொடி உயரமாக பறக்க விடப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாளிலே அந்த மனிதன் அவமானப்படுகின்ற அந்த காட்சியை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே நாங்கள் பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கிறோம், பொறுப்புகளை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்று எடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய உள்ளத்துக்குள் ஒரு நடுக்கம் தேவைப்படுகிறது, ஒரு அச்சம் தேவைப்படுகிறது. இந்த பொறுப்புகளை நான் எந்த அளவு தூரம் அக்யூரேட்டாக செய்து கொண்டிருக்கிறேன், மிக கவனமாக செய்து கொண்டிருக்கிறேன், இதிலே நான் எந்த அளவு தூரம் கவனம் எடுக்கிறேன் என்ற அந்த உணர்வு தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறீர்கள், உங்களுக்கு மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் தரப்படுகிறது. சம்பளம் தரப்படுவதனுடைய நோக்கம் அந்த கம்பெனிக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் 8 மணிக்கு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, 4 மணிக்கு தான் வெளியே போக முடியும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய காரியாலயத்திலே இருக்கின்ற அந்த தாள்களும் அந்த டெலிபோனும் அங்கிருக்கின்ற ஃபேனும் உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறையை தாண்டி நீங்கள் அதனை பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய கம்பெனியினுடைய தலைவருக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தவறை மறைக்கலாம், சாட்டு போக்கு சொல்லி நொண்டி காரணங்களை சொல்லி உங்களுடைய தலைவரை நீங்கள் திருப்திப்படுத்தலாம். ஆனால் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவன் அல்லாஹு தஆலா, அஹ்கமுல் ஹாகிமீன், எல்லா ஆட்சியாளர்களை விடவும் சிறந்த ஆட்சியாளன். இந்த தவறுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பதிவேடு மாலிஹாதல் கிதாபிலா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. நாளை மறுமையிலே எங்களுடைய பட்டோலையை பார்த்து நாங்கள் கேட்போம், இந்த பட்டோலைக்கு என்ன நடந்திருக்கிறது, சிறியது பெரியது எதனையும் விட்டு வைக்காமல் இந்த பட்டோலை உள்ளடக்கி இருக்கிறது என்று நாங்கள் எங்களுடைய பட்டோலையை பார்த்து கேட்டுக் கொண்டிருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக முஸ்லீம்களாக இருக்கட்டும், தேசிய அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம்களாக இருக்கட்டும், இன்று முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி இருக்கின்ற நம்பிக்கை நாணயம் என்பது விடுபட்டு போயிருக்கிறது என்ற கசப்பான உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வியாபாரத்திலே முஸ்லிம்களோடு வியாபாரம் செய்வதிலே மற்றவர்கள் தயக்கம் காட்டுகின்ற ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக நாங்கள் செய்கின்ற துரோகங்களால் நாங்கள் ஏனைய சமூகங்களுடைய மதிப்பை இழந்த நிலையிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்பமான சுகங்களுக்காக, மிகவும் அற்பமான பதவிகளுக்காக வாக்கு மீறுவது, ஏமாற்றுவது, காலை வாரிவிடுவது எல்லாம் சர்வசாதாரணமான பண்புகளாக மாறியிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்களில் நாம் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்துக்களுக்கு பொறுப்பாக ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் கிர்கிரா என்பதாகும். ஒரு சஹாபி, அவர் நல்லதொரு சஹாபி, அவர் யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவை பார்த்து அவர் நரகவாதி என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சஹாபி யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் ஈமான் கொண்டவர், தொழுதவர், இவ்வளவு காலமும் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதர் யுத்தத்துக்கு வந்து கொல்லப்பட்டிருக்கிறார், அவரை பார்த்து நரகவாதி என்று சொல்வதா? சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேடிக்கொண்டு போகிறார்கள், அவருடைய குற்றம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆவலாக இருக்கிறார்கள். அங்கு சென்று பார்த்த பொழுது யுத்தத்திலே கிடைத்த கனிமத் பொருளிலிருந்து ஒரு மேல் அங்கியை, ஒரு சாதாரணமான ஒரு ஜுப்பாவை அவர் திருடி மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார். எனவே மறைத்து வைத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய உயிர் போகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் பொது சொத்தில் இருந்து திருடிய ஒரு மேலங்கியை அணிந்த வண்ணம் நரகத்தில் இருக்க நான் கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவம் புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களை நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற கஜானாக்கள், சொத்து செல்வங்கள், அது எதுவாக இருந்தாலும் அதனை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால், அது சஹாபியாக இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து போராடியவராக இருக்கட்டும், அவருக்கு கூட அங்கு விமோசனம் கிடையாது என்ற கருத்தை தான் நாங்கள் அங்கு பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு பொது சொத்திலிருந்து ஒரு சின்ன தையல் ஊசியை தான் மறைத்துக் கொண்டாலும் அதனையும் எடுத்துக்கொண்டு நாளை மறுமையிலே அவன் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஜகாத்தினுடைய பொருள் ஒரு மாடாக இருக்கிறது, ஒரு ஆடாக இருக்கிறது, ஒரு ஒட்டகமாக இருக்கிறது, அதனை அவன் திருடிக் கொண்டால் அவனுக்குரிய தண்டனை என்ன? நாளை மறுமையிலே அவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு அவன் வருவான். அவை சத்தமிட்டுக் கொண்டிருக்கும், ஆடு சத்தமிடும், மாடு சத்தமிட்டுக் கொண்டிருக்கும், ஒட்டகம் சத்தமிட்டுக் கொண்டிருக்கும் அப்படி சத்தமிடுகின்ற நிலையிலே அவன் மறுமையிலே வருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை நம்பி எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்கள் தரப்படுகின்றன, எங்களை நம்பி எத்தனை வாகனங்கள், அரச வாகனங்கள், தனியாருடைய வாகனங்கள் தரப்படுகின்றன. ஒரு முஸ்லிமை பற்றிய முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனதிலே எப்படியான ஒரு மனப்பதிவு இருக்க வேண்டும் என்றால், முஸ்லிமை நம்பி எதனையும் கொடுக்கலாம். காரணம், அவருடைய தீனிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கை நாணயத்தை பற்றி, விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு சதத்துக்கும் துரோகம் செய்ய மாட்டான் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் எந்த ஒரு பதவிக்கு போவதற்கு முன்னாலும் எங்களிடத்திலே இந்த பிரதானமான குவாலிஃபிகேஷன் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய சிறையிலே இருக்கிறார்கள், சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டிலே இருந்த நிதி அமைச்சருடைய மனைவி அபாண்டமான ஒரு கருத்தை அவர்கள் மீது சொன்னதனால் அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது என்று, சிறையிலே இருக்கின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டு அரசன் அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்? அவர் கண்ட ஒரு கனவுக்கு விளக்கம் சொல்வதற்காக அழைக்கிறார். அந்த விளக்கம் சொல்வதற்காக வேண்டி போகின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த அரசன் சொல்லுகின்ற கருத்து, அஸ்தஹ்லிசுஹு லினஃப்ஸி, நான் என்னுடைய அந்தரங்க செயலாளராக அவரை ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று அந்த அரசன் சொல்லுகிறார். அந்த அரசன் அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்து தன்னுடைய நெருக்கமான ஒருவராக அவரை மாற்றிக் கொள்கின்ற அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பாடுகள் காணப்பட்டன, ஒழுக்கங்கள் காணப்பட்டன. சிறையில் இருப்பவர்கள் கூட அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக ஒரு பெரிய பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர்களுடைய நம்பிக்கை நாணயத்தின் மூலமாக. அரசனுடைய சபைக்கு வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசனிடத்திலே சொல்லுகிறார்கள், ரப்பி ஜஅல்னி அலா கஸாயினில் அர்த், என்னுடைய அரசனே, இந்த கஜானாக்களுக்கு என்னை பொறுப்புதாரியாக நீ நியமிக்க வேண்டும். காரணம், என்னிடத்திலே இரண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கின்றன. முதலாவது குவாலிஃபிகேஷன், இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் நம்பிக்கை நாணயமானவனாக இருக்கிறேன். இரண்டாவது, இந்த கஜானாக்கள் தொடர்பாக, இந்த ட்ரெஷரி தொடர்பான அறிவு என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நிதி அமைச்சராக, ஒரு நாட்டினுடைய சொத்துக்களுக்கு பொறுப்பானவராக ஒருவர் மாறுவதாக இருந்தால் அவருக்கு இரண்டு வகையான தகைமைகள் தேவை என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் இந்த நாட்டிலே ஓட்டு கேட்பதாக இருந்தால், நாம் மக்களுக்கு மத்தியிலே சென்று எங்களுக்கு வாக்கு தாருங்கள் என்று சொல்லுவதாக இருந்தால், எங்களுடைய பழைய ஹிஸ்டரி நல்லதாக இருக்க வேண்டும். நாங்கள் இரத்தம் தோய்ந்த கைகள் உள்ளவர்களாக இருந்தால் அந்த வேலைக்கு போவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நாங்கள் களவெடுப்பவர்களாக, லஞ்சம் எடுப்பவர்களாக, மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவர்களாக இருந்து கொண்டு மக்களிடத்திலே சென்று நாங்கள் வாக்கு கேட்போமாக இருந்தால், நாங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக கொண்ட ஒரு சமூகம் அல்ல, நாங்கள் ஃபிரௌனை முன்மாதிரியாக கொண்ட ஒரு சமூகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மிக கவனமாக இந்த விஷயத்திலே நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நபிமார்கள் தங்களுடைய சமூகத்துக்கு வந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எப்படி சொன்னார்கள்? அவர்கள் ஒவ்வொருவரும் சொன்னது, தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்ன முக்கியமான ஒரு கருத்து அவர்கள் சொன்னார்கள், நீங்கள், நான் இந்த சமூகத்திலே நம்பிக்கை நாணயமானவனாக இருக்கிறேன். ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற முக்கியமான நபிமார்கள் அவர்கள் சொன்ன கருத்து, அலா தத்தகூன் இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள கூடாதா, நான் உங்களுக்கு நம்பிக்கை நாணயமான ஒரு தூதுவராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கூடுதலாக சிந்தித்து பார்ப்போம், மிக கவனமாக ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஒரு நபி அந்த சமுதாயத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர் சொல்லுவது, நீங்கள் என்ன ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால் அவர் என்ன சொல்லுகிறார், நான் ஒரு டிரஸ்ட்வர்த்தினஸ் என்னிடத்திலே இருக்கிறது, நான் ஒரு நம்பிக்கை நாணயமானவனாக இந்த சமூகத்திலே இருக்கிறேன், எனவே என்ன ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எந்த ஒரு நபியும் ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தி மக்களை இஸ்லாத்துக்கு எடுக்கவில்லை. எந்த ஒரு நபியும் யாரையும் பலாத்காரப்படுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்கவில்லை. நபிமார்களிடத்திலே இருந்த மூலதனம், கேபிட்டலாக இருந்தது அவர்களுடைய பண்பாடு, அவருடைய ஒழுக்கம், குறிப்பாக அவர்களுடைய இந்த நம்பிக்கை நாணயம் என்ற பண்பு, அமானத் என்ற அந்த பண்பு, அந்த பண்பை வைத்துத்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஹிலியா காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எப்படி தங்களுடைய நுபுவத்துக்கு முன்னால் எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார்கள். நல்ல ஒரு சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷ் எனப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவ அரசனுடைய சபையிலே போய் நிற்கிறார்கள். சுமார் 100க்கும் அதிகமான சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து போனார்கள் நஜ்ஜாஷ் மன்னனுடைய அபிசீனியாவுக்கு. இப்போது அவர்களை மீண்டும் மக்காவுக்கு இழுத்து வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு குரைஷியர்கள் 2 பேரை அனுப்புகிறார்கள் நஜ்ஜாஷ் மன்னனிடத்திலே சென்று பேசுவதற்காக. இப்போது நஜ்ஜாஷ் மன்னன் முஸ்லீம்களை அழைத்து, உங்களுடைய தூது என்ன, உங்களுடைய நபி ஒருவர் வந்திருக்கிறாராமே, அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி முஸ்லீம்களை தன்னுடைய அரசவைக்கு நஜ்ஜாஷ் மன்னன் அழைக்கிறார். அந்த நேரத்திலே ஜஃபர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய பேச்சாளராக, ஸ்போக்மேனாக அந்த இடத்திலே முன் வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை பாருங்கள் சகோதரர்களே, இவ்வளவு அருமையான ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே ஷிர்க் வைத்தோம், இணை வைத்து வாழ்ந்தோம், இறந்த மாமிசங்களை நாங்கள் புசித்து வாழ்ந்தோம், எங்களுடைய பக்கத்து வீட்டாருக்கு அநீதி இழைத்து வந்தோம், நாங்கள் கொலை செய்தோம், அப்படிப்பட்ட பஞ்சமா பாதகங்களில் எல்லாம் நாங்கள் ஈடுபட்டு வந்தோம். அந்த நேரத்திலே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே, அந்த நேரத்திலே ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்தும் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மத்தியில் வந்த இந்த நபி அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் பக்கத்து வீட்டாருக்கு அநியாயம் இழைக்க கூடாது என்று சொன்னார்கள். இறந்த பொருட்களை நீங்கள் இறந்த மாமிசத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார்கள். யத்தீம்களுக்கு ஆதரவு காட்டுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நஅரிஃபு நஸபஹு வ ஸிதுகஹு வ அமானதஹு வ அஃபாஃபஹு. அந்த நபியினுடைய நம்பிக்கை நாணயத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோம், அவருடைய பாவம் செய்யாத தன்மையை நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோம், அவர் கொடுத்த வாக்குறுதியை பேணக்கூடியவராக இருந்தார் அதனை நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோம், ஃபஆமன்னா பிஹி, எனவேதான் நாங்கள் அவரை ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி லட்சக்கணக்கான பணத்தை வீசி அந்த மக்களுடைய மனதை கவரவில்லை, அந்த மக்களை ஈமான் கொள்ளும்படி தூண்டவில்லை. அவர்களிடத்திலே இருந்த ஒரு அபாரமான ஒரு கவர்ச்சி விசை காணப்பட்டது. அவர்கள் பண்பாளர், அவர்கள் நல்ல நடத்தை உள்ளவர். ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்படிப்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே எமக்கு மத்தியில் வந்து பிரச்சாரம் செய்த அந்த தூதுவரிடத்திலே இருந்த பண்பு என்ன தெரியுமா, அவர் அஃபாஃப் எனப்படக்கூடிய நல்ல கற்பொழுக்கம் உள்ளவராக காணப்பட்டார். அவர் விபச்சாரம் செய்ய மாட்டார், அவர் தன்னுடைய துர்நடத்திலே ஈடுபட மாட்டார், அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார், அவர் பேசினால் உண்மையைத்தான் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நாங்கள் அவரை கண்டோம், எனவே நாங்கள் அவரை விசுவாசித்தோம் என்று சொல்லுகிறார். இதுதான் இஸ்லாத்தினுடைய தூதினுடைய ரகசியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய இஸ்லாத்திற்கு விமர்சனம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம், முஸ்லீம்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறோம், முஸ்லீம்களை யாரும் பொருட்படுத்துவதில்லை என்று சொல்லுகிறோம், நாங்கள் ஒரு செல்லா காசாக மாறியிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இதற்கான காரணத்தை நாம் தேடி பார்த்தோமா? இதற்கான காரணம் என்ன? எமது வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிழையான பண்புகள், ஏமாற்று, திருட்டு, லஞ்சம் கொடுப்பது, மற்றவர்களை ஏமாற்றுவது, காலை வாரிவிடுவது போன்ற பண்புகள் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய சாயம் போய்விடும், எங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள், எங்களுடைய தீன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் முதல் மாற்றத்தை எங்களிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லா தத்தகிது அய்மானக்கும் தகலம் பைனக்கும் ஃபதஸில்ல கதமுன் பஅத சுபூதிஹா. நீங்கள் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை மீற வேண்டாம், மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நீங்கள் உடைக்க வேண்டாம், நம்பிக்கை நாணயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அவற்றை பயன்படுத்தி உங்களுடைய கெட்ட விஷயங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களை நம்பித்தான் அவர்கள் அந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார்கள், அந்த வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். அவற்றை நீங்கள் மீற வேண்டாம். அப்படி நீங்கள் மீறுவீர்களாக இருந்தால் நீங்கள் உறுதியாக காலை பதித்திருக்கிறீர்களே, அந்த கால் சறுக்கிவிடும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் அப்படி செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் உலகத்திலேயே நீங்கள் மோசமான விஷயங்களை அனுபவிக்க வேண்டி வரும், உலகத்திலேயே அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்த குற்றத்துக்கும் நீங்கள் ஆளாகுவீர்கள். அப்படி ஆளாகினால் வலக்கும் அதாபுன் அதீம், உங்களுக்கு மகத்தான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மக்களை தடுத்தவர்களாக நீங்கள் மாறுவீர்கள், மார்க்கத்துக்குள் மற்ற மனிதர்கள் வருவதற்கு நீங்கள் தடை போட்டவர்களாக மாறுவீர்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு விசுவாசி ஒரு மூமின் தான் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளை பேணாமல் விட்டால், கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மீறுகின்ற ஒரு நிலைக்கு வருவானாக இருந்தால் காபிர்கள் அவன் விஷயத்திலே நம்பிக்கை இழப்பார்கள், காபிர்கள் அந்த மூமினுடைய மார்க்கத்துக்குள் நுழைய மாட்டார்கள். எனவே மார்க்கத்துக்குள் மற்றவர்கள் நுழைவதற்கு தடையாக இந்த விசுவாசி அமைகின்றான் என்ற வகையிலே இந்த மார்க்கத்தை விட்டு மக்களை தடுத்தவனாக கருதப்படுவான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இஸ்லாம் ஒரு அழகான ஒரு மார்க்கம், அது எப்போதும் அழகான மார்க்கம் தான். ஆனால் அந்த மார்க்கத்துக்குள் மற்றவர்கள் வராமல் இருப்பதற்கான காரணம் நாம் தான். நாம் தான் வேலிகளாக அமைந்திருக்கிறோம். எங்களுடைய பண்பாடுகளையும் எங்களுடைய ஒழுக்கங்களையும் எங்களுடைய நடத்தைகளையும் பார்த்து அவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்திருக்க வேண்டும். ஆனால் வராமல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் தான். நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர் சொல்லுகிறார், அல் இஸ்லாமு கதியத்துன் ஆதிலா வலாக்கின் வகாத்வி ஐதி முஹாமீன ஃபாஷிலீன். இஸ்லாம் என்பது ஒரு நியாயமான ஒரு விஷயம், ஆனால் அதனை நீதிமன்றத்துக்குள் கொண்டு போய் அங்கிருக்கின்ற குற்றவாளி கூண்டில் எல்லோரும் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற இஸ்லாம் சார்பாக பேசக்கூடிய லாயர்ஸ், அந்த ஜட்ஜஸ் கையாளாகாதவர்களாக பலஹீனர்களாக மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய பிரச்சாரத்தை நாம் எத்தனை ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட கட்டுரைகள் எழுதியும் செய்யலாம், மணித்தியால கணக்கு நாங்கள் பேசலாம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இல்லை என்றால் அந்த எழுத்தினாலும் அந்த பேச்சினாலும் எந்த பிரயோசனமும் கிடையாது. நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், நாளை மறுமையிலே இந்த விசுவாசிக்கான மனிதர்கள் எல்லோரும் வந்து எங்களிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் எங்களுடைய பக்கத்து வீட்டாராக இருந்தீர்கள், எங்களுடைய வியாபார கூட்டாளியாக இருந்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நாங்கள் காணவில்லையே, நீங்கள் தொப்பி போட்டிருந்தீர்கள், தாடி வைத்திருந்தீர்கள், அல்லது முஸ்லீம்களுடைய பெயரை சுமந்திருந்தீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் இருந்தீர்கள், ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே அது நடைமுறையில் இருக்கவில்லையே, எனவே நாங்கள் இஸ்லாத்துக்குள் வராமல் விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கட்டம் வந்தால் நாம் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான கட்டத்துக்கு நாளை மறுமையிலே மாறிவிடுவோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்பிக்கை நாணயமானவர்களாக எங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொடுப்பவர்களாக இல்லாத போது இந்த தவறை இழைத்தவர்களாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிரக்கல் எனப்படக்கூடிய ஒரு மன்னன், ரோம நாட்டு அரசனாக இருந்தவன், அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஹிரக்கல் மன்னனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள் இஸ்லாத்துக்கு வரும்படி. இப்போது ஹிரக்கல் மன்னன், அந்த நேரத்திலே இஸ்லாத்தை தழுவாமல் இருந்த அபு சுஃபியான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபாரத்துக்கு அந்த ரோம் பிரதேசத்துக்கு சென்றிருந்த பொழுது அவர்களை அழைத்து கேட்கிறான், உங்களுடைய சமூக அமைப்பிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனப்படக்கூடிய ஒரு மனிதர் இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவரை பற்றி வாட் இஸ் யுவர் ஒபீனியன், உங்களோட அபிப்பிராயம் என்ன அவரை பற்றி? அவர்கள் சொல்லுகிறார்கள், காபிராக இருந்தும் கூட, உஹத் யுத்தத்தை வழிநடாத்தி கொண்டு போன ஒரு மனிதராக இருந்தும் கூட, பத்ர் யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்த தரப்பை தலைமைத்துவம் கொடுத்து வழிநடாத்தி கொண்டிருந்த ஒரு மனிதராக இருந்தும் கூட அவர் நீதியாக பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய குடும்பம் நல்லது, அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏமாற்றியது கிடையாது. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு காஃபிர், அந்த நேரத்தில் காஃபிராக இருந்த அபு சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை இதுவாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்பிக்கை நாணயம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது, இதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத பண்புகளாக இருக்க வேண்டும். இன்று இஸ்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இஸ்லாத்திலே இருக்கின்ற பிழை அல்ல, இஸ்லாத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, இஸ்லாத்தின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கின்ற இந்த முஸ்லீம்களுடைய தவறு அல்லாமல் அது வேறு எதுவும் அல்ல என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சர்வதேச ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை பாருங்கள், முஸ்லீம்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்பவர்கள், அற்பமான காரணங்களுக்காக வேண்டி தங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொள்பவர்கள், அவர்கள் அரசியல் ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் மற்றமுண்டான அடிப்படையிலும் பிளவுபட்டிருப்பவர்கள், அவர்கள் கல்வித்துறையிலே முன்னேறாதவர்கள் என்றெல்லாம் முஸ்லீம்களை பற்றிய தப்பபிப்பிராயம் முஸ்லீம் அல்லாஹ்வுடைய மனதிலே இருக்கிறது. இப்படியான அபிப்பிராயங்கள் வருவதற்கு காரணகர்த்தாக்கள் நாங்கள் என்றால், அல்லாஹு தஆலா சொன்னானே அந்த சூரத்துன் நஹலிலே, நீங்கள் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளை நீங்கள் மீற வேண்டாம், மீறினால் உங்களுடைய கால்கள் சறுக்கிவிடும், உலகத்திலே அதனுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்த குற்றத்துக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள், உங்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று சொன்னானே, அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு கட்டத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம்கள் யுத்தம் செய்து இஸ்லாத்தை பரப்பியதாக சொல்லுகிறார்களே, அதில் எந்த உண்மையும் கிடையாது. முஸ்லீம்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் யுத்தம் நடந்திருக்கிறது, ஆனால் எல்லாம் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக வேண்டி செய்யப்பட்ட யுத்தங்கள் தான். யுத்தம் தேடி தேடி யாரும் போய் செய்தது கிடையாது. ஆனால் உலகத்திலே இஸ்லாம் பரவியது எல்லாம் நல்ல பண்பாடுகளால். அன்றைய காலத்திலே மிக நீண்ட நேரம் நாங்கள் பேசுவது போன்று பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கவில்லை. அன்றைய காலத்திலே இன்டர்நெட்டோ இந்த வெப்சைட்டுகளோ ஆயிரக்கணக்கான புத்தகங்களோ இருக்கவில்லை. மலேசியாவுக்கு எப்படி இஸ்லாம் சென்றது, இந்தோனேசியாவுக்கு இஸ்லாம் எப்படி சென்றது, ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகள் எப்படி இஸ்லாத்தை தழுவியன, ஏன் இப்போது இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளிலே கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வாழுகிறார்களே, இதற்கெல்லாம் காரணம் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதா, இஸ்லாம் ஆயுதத்தால் பரப்பப்பட்டதா? இல்லவே இல்லை. முஸ்லீம்களுடைய அறிவினால், முஸ்லீம்களுடைய பண்பாட்டினால், முஸ்லீம்களுடைய ஈமானுடைய வெளிச்சத்தினால் அது பரவி இருக்கிறது என்ற உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று உலகத்திலே இருக்கின்ற முஸ்லீம்கள் மிகவும் அதிகமாக வாழ்கின்ற நாடாக இந்தோனேஷியா இருக்கிறது. அது ஏற்கனவே இஸ்லாமிய நாடாக இருக்கவில்லை. அங்கு எந்த ஒருவரும் வாளையோ ஆயுதத்தையோ எடுத்துக் கொண்டு போகவில்லை. அங்கு போனவர்கள் எல்லோரும் நல்ல பண்பாடான ஆத்ம ஞானிகள், வியாபாரிகள். அவர்களுடைய பண்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் பார்த்த அந்த நாட்டு மக்கள் அவர்களை வரவேற்றார்கள். அவருடைய மார்க்கம் என்ன என்று கேட்டார்கள். நீங்கள் இவ்வளவு அழகாக வியாபாரம் செய்கிறீர்களே, இவ்வளவு அழகாக மனிதர்களோடு நடந்து கொள்கிறீர்களே, நீங்கள் யார், நீங்கள் இப்படி நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு பின்னணியாக அமைந்த மார்க்கம் என்ன என்று கேட்டார்கள். அவர்களாக வந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். அங்கு பெரிய முயற்சிகள் எதுவும் நடைபெறவில்லை. இஸ்லாத்திலே அப்படியான ஒரு கவர்ச்சி இருக்கிறது. முஸ்லீம்கள் அந்த கவர்ச்சியை தங்களுக்குள்ள கவர்ச்சியாக மாற்றிக்கொள்ளாத போது நிச்சயமாக இஸ்லாத்துக்கு கெட்ட பெயர் வரும் என்பதில் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இந்த நாட்டிலே நாங்கள் பாதுகாப்பாகவும் மற்ற சமூகங்களால் மதிக்கப்பட்ட நிலையிலும் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால், எங்களை பற்றிய அவர்களுடைய மனதிலே இருக்கின்ற அந்த இம்ப்ரெஷன், அந்த மனப்பதிவு நன்றாக மாற வேண்டும். இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள். இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் பாரமானவர்கள் அல்ல. இந்த நேஷன் பில்டிங்லே, இந்த தேசத்தை கட்டியெழுப்புவதிலே முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. முஸ்லீம்கள் சுத்தமானவர்கள், முஸ்லீம்கள் அறிவுள்ளவர்கள், முஸ்லீம்கள் கொடுக்கல் வாங்கல்களிலே மிகவும் நீதி நியாயமானவர்கள். அவர்கள் அரசியல் செய்ய போனாலும், பொருளாதாரத்திலே ஈடுபட போனாலும், அவர்கள் மற்றமுண்டான சமூக உறவுகளை வைத்துக் கொண்டாலும், எல்லாவற்றிலும் அவர்கள் நல்லவர்கள். மிகவும் சிறந்தவர்கள் என்று எங்களை நம்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்காத வரைக்கும் நாங்கள் மறுமையிலே அல்லாஹு தாலாவுடைய கடுமையான அந்த தண்டனைக்கு உள்ளாக வேண்டி வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த நம்பிக்கை நாணயம் மற்றவர்கள் எங்களை பார்க்கின்ற பொழுதே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கவர்ச்சியான ஒரு தன்மை, பேச்சிலே உண்மை, இவை அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே இரண்டற கலக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளத்தை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், பேசினால் அவன் பொய் பேசுவான், வாக்குறுதி அளித்தால் வாக்குறுதியை மீறுவான், நம்பினால் துரோகம் செய்வான் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, அவன் நோன்பிருந்தாலும் அவன் தொழுதாலும் தன்னை ஒரு முஸ்லிம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் ஒரு முனாஃபிக்குத்தான் என்று அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, அந்த வகையில் நாம் சுமந்திருக்கின்ற எல்லா பொறுப்புகளையும் சீரும் சிறப்புமாக நிறைவேற்றி அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை அடைவதோடு இந்த உலகத்திலும் கௌரவமான சமூகமாக வாழ்வதற்கு வல்ல நாயன் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் இந்த சமுதாயங்கள் அனைத்துக்கும் முன்மாதிரியான சமுதாயமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவாயாக. ஏமாற்றுதவர்களாக, களவு எடுக்காதவர்களாக, பொய் சொல்லாதவர்களாக, நம்பிக்கை நாணயமானவர்களாக வாழ்வதற்கான வாய்ப்பையும் வசதியையும் அப்படியான மனப்பக்குவத்தையும் எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நாங்கள் பிழையான முன்மாதிரிகளாக இருந்தால் அதற்காக வேண்டி உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ், நல்ல முன்மாதிரிகளாக இருப்பதற்கான சந்தர்ப்பத்தை எமக்கு நசீபாக்குவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாளை மறுமையிலே எங்களுடைய உற்றார் உறவினர்களோடு தாய் தகப்பனோடு சுவர்க்கத்திலே அமரக்கூடிய அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து சவால்களிலிருந்தும் முஸ்லிம் சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.